بسم الله الرحمن الرحيم
الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் நமது தம்மாம் ஐடிஜிசி சார்பாக சிறப்பான முறையில் இந்த மாலை நேர அரை நாள் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனக்கு முன்பு அருமையான தலைப்புகளில் அறிஞர் பெருமக்கள் அரிய பல கருத்துக்களை வழங்கிவிட்டு மேடைகளிலே அமர்ந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு நாம் வருகை தந்திருக்கிறோம். பொதுவாகவே சமீப காலமாக நடைபெறக்கூடிய இஸ்லாமிய நிகழ்வுகளில், குறிப்பாக மாநாடுகளில், குடும்பம் சார்ந்த ஒரு தலைப்பு கட்டாயம் தரப்படுகிறது. இப்படிதானே பெரும்பான்மையான மாநாடுகளில், எல்லா நிகழ்ச்சிகளிலும் ஏதாவது ஒரு தலைப்பு எதை பத்தி வந்துடும், ஒன்னு குடும்பத்தை பத்தி வந்துடும், இல்லனா கணவன் மனைவி பெண்கள் பற்றி ஏதாவது ஒரு தலை. இங்க இல்ல, எங்க போனால், நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன், எந்த ஊருக்கு நான் பேசுவதற்காக போனாலும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் காதோர வந்து கடிச்சிருவாங்க ஆரம்பத்திலேயே. ஹஸ்ரத், கொஞ்சம் பெண்களை பத்தி பேசுங்க, பெண்களை பத்தி பேச மறந்துடாதீங்க, ஏன்னா இவங்களுக்கு நினைப்பு இவங்க எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. இது இந்த ஆண்கள்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கிறாங்க, பெண்களுக்கு தான் நம்ம வந்து பேசி அவங்களை சரி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு இது பெரும்பான்மையான ஆண்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் யாரும் அப்படி நினைக்க மாட்டீங்க, பொதுவாக சொல்கிறேன். அப்போ ஏன் அப்படின்னா, சமூக வாழ்வில், இந்த சமுதாய அமைப்பில் குடும்பம் என்பது மிக மிக முக்கியமானது. இங்கே மாஷாலா ரெண்டு அறிஞர்களும் நம்முடைய கொள்கை சார்ந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினார்கள். சத்திய சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள், குழப்பமான சூழ்நிலைகளில் நம்முடைய கொள்கையை காப்பாற்றுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை எல்லாம் நம்ம கடைபிடிக்கணும்னு அச்சு பிசகாமல் அழகான கருத்துக்கள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. இது இது வந்து நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இதையெல்லாம் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து நாம் வாழ வேண்டும். ஆனா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு வருதா? உதாரணமா ஷேக் அவர்கள், எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய மதனி சாஹிப் அவர்கள், நமக்கு உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா, அபு சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹு, அந்த தகப்பனாருக்கும் அந்த மகளுக்கும் இடையே நடைபெற்ற கொள்கை போராட்டத்தை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மள பெரும்பான்மையானவர்களுக்கு அது நடக்குதா அப்படின்னா, பெரும்பாலும் அதெல்லாம் இப்ப நடக்கிறது இல்லை. ஏன், நமக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை எது? புண்டாட்டியை சமாளிக்கிறது, நிறைய பேருக்கு பிள்ளைகளை சமாளிக்கிறது, அல்லது மனைவிமார்களுக்கு இந்த கணவன்மார்களை சமாளிக்கிறது என்று இந்த பிரச்சனையே இன்றைக்கு நம்முடைய மூளையின் முக்கால் வாசியை மூழ்கடித்து விட்டுச்சு. ஒரு மனுஷனுடைய மூளையை நாளா பிரிச்சிட்டீங்கன்னா, அதில் மூன்று பங்குகள், முக்கால் வாசி பிரச்சனை எதை சுத்தி தான் இருக்குது? எதை சுத்திங்க இருக்கு? மனைவி, மனைவி மட்டும் சொல்லாதீங்க, குடும்பம் அப்படி சொல்லுங்க. என்ன மனைவி, இப்படித்தான் ஆணாதிக்கம் அப்படி சொல்லாதீங்க. மனைவிகள் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த மனைவி மக்கள் இருக்கிற குடும்பத்தை ஒட்டியே என்ன ஆகுது இன்றைக்கு, ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளில் முக்கால் வாசி அதுதான் பிடிக்குது. வெளிநாட்டில் எதுக்குப்பா இத்தனை வருஷம் ஆகி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எங்கெங்க போக முடியுது, குடும்பம் இருக்கு. எப்போ கல்யாணம் ஆன முதல் வருஷத்துல சொன்னாரு குடும்பம் இருக்கு அப்படின்னு, 30-35 ஆண்டுகளை தாண்டியும் இப்போ அவர் என்ன சொல்லுவாரு, குடும்பம் இருக்கு. யாராவது ஒரு நாள், இல்ல எங்க ஊரை நாங்க டெவலப் பண்ணணும் அதுக்காக இருக்கிறோம்னு சொல்லி இருக்கிறோமா? எல்லாருக்கும் இன்னைக்கு ஊருக்கு ஊருக்கு அசோசியேஷன் வச்சிருக்கிறோம், காயல் பண்ண நண்பர்களா இருக்கிறாங்க அசோசியேஷன், ஊருக்கு ஊருக்கு நம்ம என்ன வச்சிருக்கிறோம், அசோசியேஷன் வைத்திருக்கிறோம், அந்த ஊரை டெவலப் பண்ணதுக்கு தான் நாங்க 10-15 பேர் இன்னும் இங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்படி இல்லை, இருக்கிற வரைக்கும் அதையும் பாத்துக்குவோம். ஆனா இருக்கிறது எதுக்கு? அதுக்கு தான். எதுக்கு? மனைவி மக்கள் நிம்மதியா இருக்கணும், மனைவி மக்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் வரணும், எல்லா விஷயத்திற்கும். போகும். பாருங்கள், மனிதனுடைய வாழ்வில் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டியதா இந்த குடும்ப வாழ்வு? ஆமான்னு கேட்டா அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் ஆமாவா இல்லையா? எவ்வளவு பேர் ஆமாங்கிறீங்க கை தூக்குங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. உங்க மனைவிமார்கள் தான் இங்க இல்லையே, ஐ மீன் இந்த ஹால்ல இல்லையே, சும்மா கை தூக்குங்க. இவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட வேண்டியதா இந்த குடும்ப வாழ்வு அப்படிங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. பிராங்கா போட்டோல எடுக்க மாட்டோம். இல்லைங்க, சும்மா இந்த புருஷ முண்டாட்டி பஞ்சாயத்து எல்லாம் பேச வேண்டியதான், தேவையில்லை, அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம்தான் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. எதுக்கு வம்புன்னு எதுக்குமே கை தூக்காம தான் நிறைய பேர் இருக்கு. ஏன் இதை யாராவது போட்டோ பிடிச்சு போட்டு எதுக்கு வம்பு? ஆனால் சகோதரர்களே, நீங்கள் உண்மையான முறையில் மார்க்கத்தை படிப்பீர்களேயானால், மார்க்கத்தை பயில்வீர்களேயானால், ஆமாம் என்றுதான் நாம் பதில் சொல்ல வேண்டும். என்ன திருமறை குர்ஆனில் மீசாக்கன் கலீபா என்று அல்லாஹ் சொல்லுவது இந்த திருமணத்தினுடைய பத்தத்தை தான். அது என்னையா மீசாக்கன் கலீபா? உறுதியான ஒரு உடன்படிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த உறுதியான உடன்படிக்கைன்னு. இந்த வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல திருமறை குர்ஆனிலே எந்த விஷயத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறான்? நபிமார்களிடத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை இருக்கிறதே, நபி நூஹிடத்திலே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல ஆரம்பித்து அதற்கு பின்பு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் எந்த ஒரு உடன்படிக்கை அல்லாஹ் எடுத்திருக்கிறானோ, அது என்ன உடன்படிக்கை? இருக்கும் காலம் வரை, இறக்கும் காலம் வரை என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ் அல்லாத யாரும் வணங்கப்படக்கூடாது என்பதை துணிவோடு தைரியத்தோடு, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சூழ்ச்சிகள் எதிரிகளால் உருவாக்கப்பட்டாலும், எல்லாத்தையும் எதிர்கொண்டு இந்த உடலில் ஒட்டி இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் செய்யணும் தாவா பணி என்பது. அதற்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எதுக்கும் பயன்படுத்துறான்? கணவன் மனைவி என்கிற பந்தத்தை பற்றி சொல்லும் போது, கணவன் மனைவி என்கிற வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது, திருமணம் என்கிற உடன்படிக்கையை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்லுகிறான், மீசாக்கன் கலீவா, அந்த பெண்கள் உங்களிடத்தில் உறுதியான ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறார்கள். இங்க கூட பாருங்க, ஆண்கள் பெண்கள் இடத்துல உடன்படிக்கை எடுத்திருக்கீங்கன்னு குர்ஆன்ல வரல. எப்படி வருது? பெண்கள் உங்களிடத்தில் எடுத்திருக்கிறார்கள். அதனால தான் நம்ம எல்லாரும் பெண்கள் நம்முடைய கண்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நிறைய பேர். நம்ம அப்படி சொல்றது இல்லை பொதுவா. அப்ப யோசித்து பாருங்கள், இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா முக்கியத்துவம் கொடுக்க போய் தான் திருமறை குர்ஆனில் திருமணம் என்கிற இந்த பந்தத்திற்கு ஒரு ஆண் ஒரு பெண் இல்லறம் என்கிற வாழ்வில் அடியெடுத்து வைத்து கணவனாக மனைவியாக அவர்கள் மறுவாழ்க்கை பெறுகிற போது, மறுபரிமாணம் பெறுகிற போது, அவர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த உறவை, அந்த உணர்வை, அந்த உயிரை, அந்த உன்னதமான தொடர்பை அல்ல அப்படி சொல்றான், உறுதியான ஒரு உடன்படிக்கை அவர்கள் உங்களிடத்தில் எடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு சீக்கிரம் அந்த உடன்படிக்கை அறுத்துடக்கூடாது, அவ்வளவு சீக்கிரம் அந்த உடன்படிக்கையை முறிச்சிடக்கூடாது, அவ்வளவு சீக்கிரம் அந்த உடன்படிக்கையை மதிக்காமல் போய்விடக்கூடாது. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கை? பாதுகாக்கப்பட வேண்டிய உடன்படிக்கை. இன்னைக்கு நிறைய உடன்படிக்கைகளை எல்லாரும் சர்வசாதாரணமா எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு கூட லேட்டஸ்டாக சமூக வலைத்தளங்களில் ஒரு உடன்படிக்கை ரொம்ப ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கு. என்ன உடன்படிக்கை? கார் இருக்கும் வரை, கடல் நீர் இருக்கும் வரை, பார் இருக்கும் வரை, பைந்தமிழ் இருக்கும் வரை நாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம். நாங்க இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு? அந்த உடன்படிக்கையை உடைச்சிட்டு எதோட வைக்க மாட்டோமோ அதோட வச்சு இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் சக்கடையில். அந்த மாதிரி சாதாரணமாக விட்டு விடுகிற ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை. இது எப்படிப்பட்ட உடன்படிக்கை? உயிரை கொடுத்தாவது பாதுகாக்க வேண்டிய ஒரு உடன்படிக்கை. அவ்வளவு சீக்கிரத்தை நீங்க விட்டுவிட முடியாது. இது அல்லாஹுவின் பேரை சொல்லி, அல்லாஹுவை சாட்சியாக்கி, அமானிதமாக நீங்கள் எடுத்திருக்கிற ஒரு உடன்படிக்கை. அதனாலதான் எங்க போனாலும் இன்றைக்கு திருமண வாழ்க்கையை பற்றி, கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தை பற்றி, பெற்றோர்களின் புனிதத்துவத்தை பற்றி, மனைவி கணவன் மனைவிமார்களுடைய கடமைகள் உரிமைகள் பற்றி, பிள்ளைகள் வளர்ப்பை பற்றி, இன்றைக்கு குடும்பங்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. சகோதரர்களே யோசிச்சு பாருங்க, இந்த சஹாபாக்களால் மஷாஅல்லாஹ் சஹாபாக்களுடைய அருமையான தியாகங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. ரொம்ப முத்தாக, மணிமகுடமாக, ரத்தினங்களாக ஒவ்வொருவரும் படித்து பயில வேண்டிய, படித்து புரிய வேண்டிய அந்த தியாகங்கள்ல மாஷா அல்லாஹ் முத்துக்களை போல் தேர்ந்தெடுத்த சில தியாகங்களின் சரிதைகள் இங்க சொல்லப்பட்டுச்சு. இந்த தியாகங்கள் எல்லாம் அவங்களால எப்படி செய்ய முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? வறுமையை அந்த சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது, எதிரிகளை அவர்களால் துவம்சம் செய்வதற்கு முடிந்தது. எப்படிப்பட்ட தியாகங்களையும் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்புகளையும் இந்த மார்க்கத்தின் எழுச்சிக்காக அவர்களால் தர முடிந்தது. அதுக்கு எவ்வளவோ காரணம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான காரணம் அவர்களுடைய குடும்ப வாழ்வு சீராக இருந்தது. சகோதரர்கள், எந்த சஹாபிய பெண்மணிகளும் தன்னுடைய கணவர்களை போட்டு டார்ச்சர் பண்ணவில்லை,
எந்த சகாபிகளும் தங்களுடைய மனைவிமார்களை கொடுமைப்படுத்தவில்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கணவன் மனைவியை படுத்துறதுக்கு பேர் என்னவா? கொடுமை. என்ன விவரமா வச்சிருக்கான் பாருங்க. மனைவி கணவனை படுறதுக்கு பேரு டார்ச்சர். இந்த டார்ச்சர்களும் இந்த கொடுமைகளும் அன்றைக்கு சகாபாக்களுடைய வாழ்க்கையில் இல்லை. கஷ்டங்கள் இருந்தது, கவலைகள் இருந்தது, சோதனைகள் இருந்தது, சங்கடங்கள் இருந்தது, ஏழ்மை இருந்தது, எளிமை இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா எது இல்லங்க? கொடுமைகளும் டார்ச்சர்களும் இல்லை. வீட்டுக்குள்ள போனாலே ஏண்டா வந்தோம் என்று யோசிக்கிற ஒரு நிலைமைகள் அவர்களுக்கு இல்லை. அவரு வீட்டுக்குள்ள வந்தா ஏண்டா வந்தாருன்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. இன்னைக்கு ரெண்டு பேருக்கு அப்படிதானே. இவன் உள்ள போகும்போது சில பேர் எப்படி நினைக்கிறான்? ஏண்டா வந்தோன்னு இவன் நினைக்கிறான். அவன் உள்ள வரும்போது சில பேர் இந்த பொம்பளை என்ன நினைக்கிறது? சில பொம்பளைய சில பேர் இங்க பாட்டுக்கு சிரிக்க கூடாது, அங்க இங்கேயும் பார்த்து எதுக்குடா இந்த ஆள் இப்ப வந்தார் அப்படின்னு. நிறைய பேர் வெக்கேஷனுக்கு போயிட்டு கூட லீவ் முடிவதற்குள் பிளைட் ஏறினவங்க எல்லாம் உண்டு. சிரிக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுபவம் நினைச்சிடாதீங்க. கேள்விப்பட்டதை வச்சு அவங்க சிரிக்கிறாங்க. வெக்கேஷன் 40 நாள், அவனுக்கு ஒரு 4 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்காதா? 5 நாள் எக்ஸ்ட்ரா கிடைக்காதா? மனைவி மக்களோட கொஞ்சம் போய் ஜாலியா இருந்துட்டு வரலாமான்னு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், ஏங்கி கொண்டிருப்பார்கள். எனக்கு தெரிந்த சகோதரர்களே, கண்ணால பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், நாட்கள் முடிவதற்கு முன்னாடி, 40 தினங்கள் முடியறதுக்கு முன்னாடியே, 5-6 நாளைக்கு முன்னாடியே வந்துடுறது. ஏயா இக்காமா முடிஞ்சிரும் சும்மா சொல்லிக்கிறது. லீவ் முடியறதுக்கு முன்னாடி ஏண்டா வந்து உண்மையான காரணத்தை சொல்ல முடியாது. வீட்டில் நடக்கிற பிரச்சனையை சொல்ல முடியாது. இல்ல பாஸ் உடனே வர சொல்லிட்டாரு. நாடு இருக்கிற நிலமில இருக்கிறவனுக்கே வேலை இல்லை. இவரு ஊருக்கு போயிட்டு பாஸ் இவர் உடனே போன் பண்ணி வர சொல்லிட்டாரா? பாஸ் என்ன உடனே வர சொன்னாரு, நான் இல்லாட்டா கம்பெனியில எதுவுமே ஓடாது அப்படி நீங்க பேசிக்கிறது. ஆனா அங்க 40 நாள் கூட அவனால் இருக்க முடியல. அப்படிப்பட்ட கண்டிஷன்கள் பல இடங்களில் இருக்கிறது சகோதரர்களே. இன்னொன்னு நான் அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறேன், சில பேர் பள்ளிவாசலுக்கு இரவு தொழுகைக்கு போனால் அவரை சீக்கிரம் வெளியே வர்றதே கிடையாது. குறிப்பா இஷா தொழுகை, இஷா தொழுகைக்கு போற ரொம்ப நேரம். மோதினார் பாவம், எப்பண்டா இதுக்கு வெளியே போவோம், கடைசா பள்ளிவாசல் கதவை பூட்டிட்டு போலாம் போலாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுக்கு வெளியே புறப்படுறதே இல்லை. கூப்பிட்டு விசாரிச்சவனதான் தெரியுது நிறைய பேருக்கு. போறதுக்குள்ள புண்டாட்டி தூங்கிட்டான், நிம்மதியா வீட்டுக்கு போயிடலாம். முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் திரும்பவும் சொல்றேன், நான் நம்ம ஊர் மக்களை பத்தி பேசல, நம்ம இங்க இருக்கிறவங்களை பத்தி நான் பேசல, பொதுவாக நான் பேசுகிறேன். இப்படி பல பிரச்சனைகள் சகோதரர்களே மனிதனுடைய வாழ்வில், மனிதனுடைய சிந்தனையில், மனிதனுடைய மூளையின் முக்கால்வாசி பகுதியை ஆக்கிரமிக்கிற மாபெரும் விஷயமாக எதாய் போச்சு? குடும்ப விஷயம். நாடாளுமன்ற தேர்தலில் கூட கூட்டணி அவ்வளவு சீக்கிரம் அமைச்சிடலாம், சண்டை போடுற பொண்டாட்டி புருஷனுக்கு மத்தியில் கூட்டணி அவ்வளவு சீக்கிரம் அமைக்கவே முடியல. அப்படிப்பட்ட பிரச்சனை. ஒரு சில குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப வருஷம் அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. எப்படிங்க ஓடுது? ஓடுது. எப்படிங்க ஓடுது? ஓடுது. எப்படியா ஓடுது? அதே மாதிரிதான் ஓடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்காக இந்த பஞ்சாயத்து பண்ணுபவர்கள் போய் போயிட்டு வந்து டிவி மிச்சம் தான் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்களே தவிர இன்னும் என்ன செய்ய முடியல? பிரச்சனைகள் முடித்த பாடில்லை. அதிலேயும் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை என்னன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்காகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இந்த பிள்ளைகளுக்காகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இல்லனா நான் எப்பவோ வேற முடிவு எடுத்திருப்பேன். இவரும் சொல்லியிருப்பார், அந்த அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. இப்படி சகோதரர்களே மனித வாழ்வின் பெரும்பகுதியான பிரச்சனைகள் இன்றைக்கு அவனுடைய சிந்தனையில என்னதான் இருக்குது? மனைவி மக்கள் குடும்பம் குடும்பம் என்கிற பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனாலதான் திருமறை குர்ஆனில் சட்டங்கள் பற்றி பேசப்படக்கூடிய வசனங்களில் 1/3 குடும்ப சட்டத்தை பற்றி மட்டுமே பேசுகிறது. குழந்தையின் பிறப்பு ஆரம்பித்து, பால்குடி சட்டம் ஆரம்பித்து, பருவமடைதல் ஆரம்பித்து, திருமண சட்டம் ஆரம்பித்து, பெற்றோர்களாக இருக்கும் போது அவர்கள் பேண வேண்டிய பொறுப்புகள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய புனிதங்கள் சிறப்புகள் ஆரம்பித்து, வயோதிகம் ஆகும் போது அவர்களின் நிலைகளை பற்றி தொட்டு பேசுகிற அதே நேரத்தில் அவர்கள் இறந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய சொத்துக்கள் என்ன செய்யப்பட வேண்டும் என்று வரைக்கும் குர்ஆனிலே பேசப்பட்டிருக்கு. இருக்குதா இல்லையாங்க? குழந்தை பிறந்ததுல இருந்து, எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் போது என்கிற வார்த்தை கூட திருமறை குர்ஆனிலே இருக்கிறது. பிறந்த குழந்தையை உயிரோடு அவர்கள் புதைத்தார்களே, அதை கூட திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்படி குழந்தையின் பிறப்பு ஆரம்பித்து, பால்குடி பருவம் ஆரம்பித்து, சிறு பிள்ளைகளாக வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்பு, பருவ வயதை அடைவதற்கு முன்பு, அந்த பாலியல் பற்றி எதையும் தெரியாத ஒரு அந்த பருவம் இருக்கிறது, அதை பற்றி கூட திருமறை குர்ஆன் பேசுகிறது. வயோதிகத்தை பற்றி பேசுகிறது, வாலிபத்தை பற்றி பேசுகிறது, இப்படி எல்லா ஆங்கிளையும் பேசுது. நபிமார்களின் வரலாறுகளை பற்றி சொல்லும் போது கூட சில நபிமார்களுடைய, அதாவது குழந்தை பருவத்திலேயே அந்த நபிமார்கள் எப்படி இருந்தார்கள் பத்திலாம் குர்ஆன்ல பேசப்படுது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அறிமுகம் எப்படி வருது குர்ஆன்ல? ஈசா நபியினுடைய அறிமுகம் எப்படி வருகிறது குர்ஆனில்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துனுடைய அறிமுகம் எப்படி வருகிறது குர்ஆனில்? வருதா? மூசா நபியினுடைய அறிமுகம் எப்படி வருகிறது குரானில்? இப்படிப்பட்ட சில நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றி சொல்லும் போது, யூசுப் நபி உட்பட அந்த குழந்தை பருவத்தில் அப்படி அவங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது இப்படி எல்லா பருவத்தை பற்றியும் திருமறை குர்ஆன் தொட்டு பேசுகிறது என்றால், புரிந்து கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கை என்பது, குடும்பம் என்பது அவ்வளவு முக்கியமானது என்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதனாலதான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆல திருமண பந்தத்தை பற்றி சொல்லும் போது மீசாக்கன் கலீவா, உறுதியான, உடைபடக்கூடாத, அறுக்க முடியாத அல்லது அறுக்கக்கூடாத ஒரு உடன்படிக்கை என்று அந்த உறவு முறையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு திருமணத்தை குறித்து அழகான ஒன்றை சொன்னார்கள். இது குறிப்பாக யாருக்கு பொருந்தும் தெரியுமா? திருமண வயதை தாண்டியும், திருமண வயதை தொட்டும் திருமணம் செய்யாமல் இன்றைக்கு சில வாலிபர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய குற்றம் அல்ல, அவர்களுடைய பெற்றோர்களுடைய குற்றம். நடுவிலே கூட ஷேக் யாசர் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில பேசினார். அதுல பேசும்போது ஒரு ஓபன் அவர் சொன்ன கருத்து, அந்த கருத்து நல்லா இருந்ததுனால அவரை வச்சுக்கிட்டே நம்ம இங்க சொல்றோம். ஷேக் என்ன சொன்னீங்க, பத்தாம் கிளாஸ் படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்ன சொன்னீங்க? படிப்பை காரணம் காட்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குழந்தைகளுடைய திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. அவன் பருவத்தை அடைந்து விட்டால் அவனுக்கு என்ன செய்யறனே திருமணத்தை, அதுல கூட அடிஷனலா ஒரு பாயிண்ட் சேர்த்தார். எப்படிங்க வேலை வெட்டிக்கெல்லாம் போவாம சம்பாதிக்கெல்லாம் ஆரம்பிக்காம கட்டி கொடுக்கறது, அதை பத்தி எங்க கவலைப்படுறீங்க? பிள்ளைகளுக்கு சோறு போடுறீங்களா இல்லையா? மருமகளுக்கு சேர்த்து போடுங்க. அப்பருவத்தை அடைந்து அவனுடைய வாலிபத்திற்கு பிரச்சனை என்று வந்து விட்டால், அவனுடைய ஒழுக்கத்திற்கு பிரச்சனை என்று நீங்கள் கண்டால், நீங்க என்ன செஞ்சிடணும், உடனே திருமணத்தை செய்து வைத்து விட வேண்டும். ஏனென்றால் வாலிப பருவத்தை அடைந்து, இளமை பருவத்தை அடைந்து திருமண ஆசை அவனுக்கு வந்து திருமணத்தை நீங்கள் தள்ளி போட்டால் எல்லா சீர்கேடுகளும் அதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்திலே ஊடுருவுகிறது. அதை நாம் விளங்கும் விதத்தில் அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஒரு அற்புதமான ஒரு தத்துவம், லவ் லம் யபுகா மின் அஜலி இல்லா அஷரத அய்யாமின். அவங்க சொல்றாங்க, என்னுடைய வாழ்வில் இன்னும் நான் 10 தினங்கள் மட்டும்தான் வாழப்போகிறேன் என்பது எனக்கு தெரிந்திருந்தால், எப்படி லவ் லம் யபுகா மின் அஜலி இல்லா அஷரத அய்யாமின் வா அலமு அன்னி அமூது ஃபி ஆகிரிஹா யௌமன் வா லி தௌலுன் நிகாஹி ஃபிஹின்ன. வாலிப பருவத்தை அடைஞ்சு அந்த டைம்ல சொல்றாங்க, நான் இன்னும் 10 தினங்கள் தான் வாழப்போகிறேன், 10 தினத்தில் அந்த கடைசி தினத்தில் நான் மரணித்து விடுவேன் என்று தெரிந்திருந்தால் அந்த 10 தினங்களுக்குள் நான் ஒரு திருமணத்தை செய்திருப்பேன், ஒரு திருமணத்தை செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு. அப்படியே நம்ம சமுதாயத்தினுடைய கருத்துக்கு தலைகீழ். ஒருத்தன் இன்னும் 5 வருஷத்துல மௌத்தா போறான், அவனுக்கு அப்படி அப்படி நடக்காது. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், அவனுக்கு இருக்கிற இந்த ஹெல்த் கண்டிஷன் அல்லது நாட்டினுடைய சூழ்நிலை ஏதோ ஒன்று, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் நீ முடிஞ்சிருவப்பா அல்லது 10 வருஷம்தான்மா நீ இருப்ப அப்படின்னு அவனை செய்வான். 10 வருஷம் வரைக்கும் திருமணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டான். 10 வருஷம் வரைக்கும், 15 வருஷம் வரைக்கும் என்ன செய்ய மாட்டான், திருமணத்தை பற்றி யோசிக்க மாட்டான். ஆனால் ஒரு திருமணத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, குடும்ப அமைப்பினுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகம் புரிந்து கொள்வதற்காக அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்னும் நான் 10 தினங்கள் தான் இந்த பூமியின் வாழ்வேன் என்று இருந்தாலும் கூட அதற்குள்ளும் நான் ஒரு திருமணம் செய்வேன் என்று அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நெருங்குவதற்காக, இறைவனுடைய அருளை பெறுவதற்காக எத்தனையோ விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறேன். தியாகங்களின் பட்டியல்கள் போடப்படும் போது நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. இதில் வணக்க வழிபாடு என்கிற பெயரில், இறைவனுக்காக நான் செய்ய போகிற வணக்க வழிபாடு என்கிற பெயரில், ஆன்மீகம் என்கிற பெயரில், இறை வணக்கம் என்கிற பெயரில் என்னுடைய இளமையை தியாகம் செய்கிறேன் என்று நான் சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது இஸ்லாமிய மார்க்கத்தால் என்ன செய்யப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குழு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு வணக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அகிலத்தின் அருக்கொடை அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இடத்திலே வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்கிற கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். உடனே அன்னை அவர்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய இரவு வணக்கத்தை அற்புதமான முறையில் அப்படி விரிவாக விளக்கி சொன்னவுடன் அந்த மூவரும் பெரிதும் கவரப்படுகிறார்கள். இந்த மூவரும் மிக பெரிதும் கவரப்படுகிறார்கள். கவரப்பட்டவுடன் 3 பேரும் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். என்ன முடிவு? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இப்படி இபாதத் செய்திருக்கிறார்கள் என்றால், இவ்வளவு பெரிய இரவு வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால், நம்மெல்லாம் ஒரு சாதாரணமான ஆட்களாக இருக்கிறோமே, அதனால நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மூவரும் ஒரு முடிவெடுப்போம் என்று சொல்லி மூணு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருத்தர் என்ன முடிவு எடுத்தார், அதுல நான் திருமணமே செய்ய மாட்டேன், இல்லற வாழ்விலே ஈடுபட மாட்டேன் என்று ஒருவர் முடிவு எடுக்கிறார். இன்னொருவர், நான் இரவிலே தூங்க மாட்டேன், நின்று கொண்டு வணங்கிக் கொண்டே இருப்பேன் என்று முடிவு எடுக்கிறார். இன்னொருவர், நான் இனி பகல் நேரத்திலே சாப்பிடவே மாட்டேன், தொடர்ச்சியாக நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன் என்கிறார். இதுல முக்கியமான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன, திருமணத்தை நான் தவிர்ப்பேன், துறவரம் மேற்கொள்வேன், இல்லறத்தை நான் இழந்து விடுவேன் என்று ஒருவர் முடிவெடுத்து அந்த முடிவை இறைவனுக்காக காணிக்கையாக்கினால் அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், அடுத்த நாள் இவர்களுடைய செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனவுடனே மூன்று பேரையும் கூப்பிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்று வாழ்த்து பேசினார்களா அல்லது கடுமையாக கடிந்து கொண்டார்களா? என்னங்க செஞ்சாங்க, கடிந்து கொண்டார்கள். மூணு பேரையும் கூப்பிட்டு மாஷா அல்லாஹ், வெரி குட், கங்கராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி ரசூல் என்ன செய்யல, யாரையும் பாராட்டல. நான் கூட எடுக்காத ஒரு முடிவை எடுத்திருக்கிறீர்களே, நீங்க தாயா என்னுடைய தளபதிகள், நீங்க தாயா என்னுடைய சிப்பாய்கள் அப்படிலாம் சொல்லல, நீங்கள் தானா இப்படி எல்லாம் முடிவெடுத்தீர்கள். ஆமாம் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு அவங்க சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே உதாரணமாக்கினார்கள், தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ஊமையாக்கி சொன்னார்கள். பாருங்கள், நான் திருமணம் செய்திருக்கிறேன், என் மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் நோன்பும் வைக்கிறேன், நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன், இரவு நேரத்தில் தொழவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன் என்று சொல்லிட்டு எனது இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அந்த கருத்தை மையமாக வைத்து தான் இன்றைக்கு வரைக்கும் திருமணம் குறித்து பேசும்போது என்ன சொல்றோம், அந்நிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, திருமணம் எனது வழிமுறை, அதை புறக்கணிப்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் சொன்ன செய்தி இன்றைக்கு சொல்லப்படும். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வும் இந்த திருமண வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான், அந்த திருமண பந்தம் முடிவரக்கூடாது, உடைபட்டுவிடக் கூடாது, கணவனும் மனைவியும் பிரிந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடக் கூடாது என்பதில் அல்லாஹ்வும் அதீத அக்கறை எடுத்துக் கொள்கிறான். அதற்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். நீங்கள் எல்லாம் வரலாற்றிலே படித்திருப்பீர்கள், இபாதத் இப்னு சாமித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்திலே உள்ள அவுஸ் இப்னு சாமித் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர், அவருடைய மனைவியின் பெயர் ஹவுலா பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா. அவருடைய மனைவியுடைய பெயர் என்ன, ஹவுலா ரழியல்லாஹு அன்ஹா. அவர்கள் மிக அழகான தோற்றம் கொண்டவர், கணவருக்கு ரொம்ப ஈர்ப்பானவர். அவர் இளம் பருவத்தில் அவரை திருமணம் முடிக்கிறார், குழந்தைகள் எல்லாம் பெற்றதற்கு பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு போட்டு விடுகிறார், அதுவும் ஒரு விதமான அழகுதான். தொழுது கொண்டிருக்கிறார் மனைவி. கணவர் என்ன செய்யறாரு, மனைவியை பார்த்து கொண்டே இருக்கிறார். தொழுகும் போது கூட மனைவியை ரசிக்கிறார்கள் சஹாபாக்கள். அம்மா எப்பண்டா பேசாம இருப்பா, எங்கிட்டாவது போயிடலாமான்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஓடக்கூடாது. மனைவி தொழுது கொண்டிருக்கும் போது மனைவி அப்படியே பார்க்கிறார், அவருக்கு ஒரு சிந்தனை வந்துருது, சலாம் சொல்லி முடிச்ச உடனே அங்கன்னு கூப்பிடுறார். அவங்க என்ன இதுல இருந்தாங்களோ தெரியல, வர முடியாது என்று மறுத்து விடுகிறார். உடனே இவருக்கு கோபம் வந்து மனுஷன் எதை வேண்டாலும் பொறுத்துக் கொள்வார், இதை பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதற்கு நபித்தோழர்களுடைய வாழ்விலேயே ஆதாரம் பாருங்கள். உடனே கோபப்பட்டு அன்றைக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அரபு மக்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவை எடுக்கிறார். மனைவி மேல வருத்தம் வந்த உடனே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க, அதாவது அவங்கவுங்க ஊரை பொறுத்து, அவங்கவுங்க இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து, அவங்கவுங்க வாப்பாமார்கள் அவங்க பார்த்ததை பொறுத்து. சில பேர் மனைவி மேல கோபம் வந்தவொடனே என்ன முடிவு எடுப்பாங்க, என்னங்க எடுப்பாங்க, திடீர்னு உங்களுக்கு மனைவி மேல கோபம் வந்துருச்சு, உங்களுக்கு இல்ல, பொதுவா ஒருத்தருக்கு மனைவி மேல கோபம் வந்துருச்சு, என்ன பண்ணுவார், அவரு என்னங்க பண்ணுவாரு, பேசாம இருப்பார். வெரி குட். அடுத்து வேற என்ன செய்வார், வெளியே போயிருவாரு. வேற என்ன செய்வாரு, வாப்பா மாட்டா, இவர் வாப்பா மாட்டியா, அவங்க வாப்பா மாட்டியா, மாமனார் மாமியார்ட்டே வாப்பா மாட்டியாங்க, மாமனார் மாமியார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. வெரி குட். இப்படி சில ஊர்களை நடக்குது. வேற அடுத்த புண்டாட்டி, யாரு சொன்னவர் மட்டும் எந்த சரியில்லைங்க, நீங்க தைரியமான ஆளா இருந்தா போட்டோ பிடிக்கங்க. அவரு அப்படி சொன்னவருடைய முகத்தை நான் பாருங்க, இந்த கருத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, அவரா சொல்றார். இன்னொரு மனைவி வீட்டுக்கு பார்த்து இருக்கிறவங்க போவாங்க, இல்லாதவங்க எங்கிட்டு போறது. வேற குற்றாலத்துல குளிக்க போயிருவாங்களா, திருநெல்வேலிக்காரனார் பரப்பாள. வேற இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. அப்படிதானே, ஒரு காலம் இருந்துச்சு மனைவி மேல கோபம் வந்துருச்சுன்னா மனைவி அம்மா வீட்டு அனுப்புனாங்க, இப்போ இவர் அவர் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறார். அப்படியா இன்னும் சில இப்போ ஒரு சில லேட்டஸ்ட் ட்ரெண்ட், பிரச்சனையா பள்ளிவாசல்ல போய் உட்கார்ந்துருவோம், அப்பதான் அவருக்கு தாவா பண்ற மூடு நிறைய வரும்.
காங்கிரஸ் எங்கேயாவது போவோம், தாவாவுக்கு போவோம், என்ன நீங்க இப்படியே உட்காந்துருங்க, அஜரத்துக்கு ஆர்வம் ஊட்டுவார். எப்போ அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான், ஏதோ நடந்திருக்கிறதா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த ஊர் மக்கள், அந்த அரபு மக்களிடத்தில் சில பழக்கங்கள் இருந்துச்சு. உண்டாட்டி மேல ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமோ, அந்திக்க உம்மி அப்படின்றாங்க. உன்னுடைய முதுகு என் தாயின் முதுகிற்கு ஒப்பானது, நீ அம்மா மாறின்றுவாங்க. அப்படின்னா அவர்களுக்குள் இல்லறம் நடக்க. அப்படி பண்ணா அது வந்து மனவிலக்கு, மனவிலக்கிற்கு ஒப்பானது. ஒரு விவாகரத்திற்கு ஒப்பான ஒன்று மனைவியை தாயாக ஒப்பிடுவது கோபத்தில் வார்த்தை அளவில். நீ சொன்ன உடனே ஆஹா, சொன்னதுக்கு அப்புறம் தானே எல்லாருமே யோசிப்போம் தானே, ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் யோசிப்போம், நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறதே கிடையாது. என்னதான் கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் சண்டை போட்டாலும் உடனே சேர்ந்துறதா உலக வழக்கம் அது. எவ்வளவு நேரம் தம் கட்ட முடியும், எல்லா தம் கட்டுறதுக்கு என்ன இருக்குது, ஒரு எல்லை இருக்குது. ஆனா இவங்க வரம்பு மீறிய வார்த்தையை பயன்படுத்திட்டதுனால என்ன பண்றதுன்னு உடனே தீர்வு யாருக்கிட்டதான் இருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தீர்வு. உடனே கணவரை நபி நடந்த சம்பவத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தீர்ப்பு கேட்பது நடந்தது அப்படியே சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன வந்து அவர் வந்து இளம் பருவத்திலே திருமணம் செஞ்சார், இப்ப எனக்கு நிறைய குழந்தைகள் வந்துருச்சு, இப்ப இந்த மாதிரி என்னை அவருடைய தாய்க்கு ஒப்பனு விஹார் செய்து விட்டார். விஹார் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. விஹார்னா என்ன, மனைவியை தாயின் முதுகிற்கு ஒப்பானது என்று ஒரு வார்த்தையை சொல்லி சத்தியம் பண்ற மாதிரி, இனி உங்கூட நான் வாழ மாட்டேன், உங்கூட இனி சேர மாட்டேன் என்று அதற்கு பொருள். சொல்லிட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே. இப்ப என்ன செய்யறது, எனக்கு குழந்தைகள் இருக்கிறாங்க, இப்ப இந்த குழந்தைகளை நான் என்ன செய்யணுமோ, அந்த குழந்தைகள் பற்றி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க. உங்களே அருமை தாய்மார்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும், என் அருமையான தந்தைமார்கள் உங்களுடைய சிந்தனையை நீங்கள் வைக்க வேண்டும். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு குழந்தைகள் நிறைய ஆயிடுச்சு, அந்த குழந்தைகளை அவரிடத்தில் நான் விட்டால் அந்த தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் தருபியத் இல்லாமல் அந்த குழந்தைகள் வீணாகிவிடும். அவரிடத்திலே விடாமல் என்னிடத்தில் வைத்துக் கொண்டால் ஜாவு வருமானம் இல்லாமல் பசியிலே வாடி விடுவார்கள். எப்படி, தாய் இல்லாமல் தந்தை இடத்திலே விட்டு விட்டால் தாயின் அரவணைப்பும் தாயின் அன்பும் தாயின் கருணையும் தாயின் ஆதரவும் தாயின் ஆறுதலும் இல்லாமல் இந்த குழந்தைகள் வீணாகி விடுவார்கள். ஆனால் அவரிடத்தில் வேண்டாம் என்று என்னிடத்திலே நான் வைத்துக் கொண்டால் வாழ்வதற்கு வழி இல்லாமல், வாழ்வாதாரத்திற்கு வழி இல்லாமல், பசிக்கு உணவு கொடுக்க முடியாமல் பசியில் வாடி விடுவார்கள் அல்லாஹ்வின் தூதரே. அதனால எங்களுக்கு நீங்க வந்து எப்படியாவது இது வந்து எங்களுக்கு என்ன செய்யுங்க, சேர்த்து வையுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. அன்றைக்கு இந்த திஹார் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டம் இயற்றவில்லை. அதனால் கணவன் மனைவி வாழ்வில் அந்த ஒப்பந்த முறிவுக்கு ஒப்பான ஒன்றை சொல்லிவிட்ட காரணத்தினால் இது விவாகரத்திற்கு ஒப்பான ஒன்று என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்பு சட்டத்தை எடுத்து சொல்கிறார்கள், இல்லை அன்தி ஹுர்ரிம்தி அலைஹி, அன்தி ஹுர்ரிம்தி அலைஹி, இல்லை அம்மா இல்லை ஹவுலா, நீ உன்னுடைய கணவருக்கு ஹராமாகி விட்டாய். அப்போ உங்க உடல அல்லாவின் தூதரே அவர் என்னை தலாக்கு விடவில்லை, அவர் என்னை தலாக் என்று வார்த்தையை பயன்படுத்தவில்லை, அவர் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் அல்லாவுடைய தூதரே, அஹபுன்னாசி இலையே, எனக்கு மிகவும் விருப்பத்திற்கும் காதலுக்கும் உரியவர் அவர், என் பிள்ளைகளுக்கு தகப்பனார், பார்த்து செய்யுங்கள். ஹுர்ரின் தியாலி சட்டத்தை சொல்லுகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீதி சொல்லும் போது பீதி கொள்ள கூடாது, பெற்ற மகளாகவே இருந்தாலும் திருடினால் கையை உடை வெட்டுவேன் என்று சொன்னேன் நாயகம் அல்லவா, சட்டம் கேட்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதை உள்ளபடி சொல்லுவார்கள், சட்டம் சொல்லும் போது உணர்வுகளுக்கு வேலை இல்லை, அங்கே உள்ளத்திலே இருக்கக்கூடிய நீதிக்கு தான் வேலை. திரும்பவும் சொல்கிறார்கள், ஹுர்ரிம் தி அலைஹி, இல்லை நீ உன்னுடைய கணவருக்கு தடை செய்யப்பட்டு விட்டாய், தடை செய்யப்பட்டு விட்டாய். மூன்று முறை கேட்டு பார்க்கிறார்கள், மூன்று முறையும் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அப்படியே உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகளை உதடுகளில் வார்த்தையாய் உச்சரித்து அந்த ஹவுலா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அப்படி என்றால் நான் என் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவேன் இது விஷயமாக. அல்லாஹு அக்பர். கணவன் மனைவியினுடைய அந்த பந்தத்தை பாருங்கள் சகோதரர்களே, கணவன் மனைவி என்கிற வாழ்க்கைக்கு மாக்கம் கொடுக்கக்கூடிய கணப்பரிமாணத்தை பாருங்கள் சகோதரர்களே. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, நான் என் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவேன் சொன்ன உடனே பேசிக்கொண்டே இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூவுடல் அங்கே குளிரில் கொஞ்சம் பொங்குகிறது. தபர்ரத ஜஸதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரும்போது ஒரு விதமான மாற்றங்கள் பெருமானாருடைய பூவுடலில் நடக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் கொஞ்சம் கனமடைவதை, கொஞ்சம் அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் குளிரூட்டப்பட்ட மாதிரி ஒரு மாற்றத்தை பார்க்கும் போது அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், அங்கே என்ன நடக்குது, வஹி வந்து கொண்டிருக்கிறது. உடனே எந்த அத்தியாயம் இறங்கிச்சு, என்னங்க இறங்கிச்சு, قَدْ سَمِعَ اللَّهُ قَوْلَ الَّتِي تُجَادِلُ فِي زَوْجِهَا وَتَشْتَكِي إِلَى اللَّهِ. அருமையான ஒரு வசனம் இறங்குகிறது. அல்லாஹ் நபியே உம்மிடத்தில் தன் கணவன் குறித்து, கணவர் குறித்து வாதாடினாலே, وَتَشْتَكِي إِلَى اللَّهِ, அல்லாஹ்விடத்தில் புகார் செய்தாரே, அந்த புகாரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவிமடுத்து விட்டான். இப்ப சொல்லுங்க, புருஷன் மண்டாட்டி பிரச்சனைங்கிறது சாதாரணமானதா, இன்றைக்கெல்லாம் கேள்வி பேசப்படுகிறது. அவங்களுக்கு என்னங்க, எப்ப பார்த்தாலும் புருஷன் மண்டாட்டி பிரச்சனையை பத்தியே பேசுறாங்க. ஏன் இவங்க எல்லாம் அப்படி ரோட்ல இறங்கி அங்க இறங்கி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்ட மாதிரி குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது நிறைய பேர் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, குடும்பம் என்கிற அமைப்பு மட்டும் சீராகாமல் இருந்தால் எதுவுமே சீராகாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓபன் டாக், மிகவும் வெளிப்படையாக மிகவும் பகிரங்கமாக சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி அனா ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர், நான் என்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர்னு சொன்னாங்க. முதல்ல நீங்க நாட்டிற்கு சிறந்தவர், அதெல்லாம் அப்புறம், முதல்ல வீட்டுக்கு சிறந்தவராக இருங்கள். எப்படி நாட்டிற்கு நீங்கள் காவலராக இருப்பதெல்லாம் அப்புறம், முதல்ல நீங்க வீட்டிற்கு நல்ல கணவராக இருங்கள். இன்றைக்கு குடும்பமும் வீடும் வாசலும் மனைவியும் மக்களும் இல்லாதவன் நாட்டினுடைய அரசனாக நமக்கு கிடைத்ததனுடைய விளைவுதான். இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணுமோ, பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நட்டூர் ரோட்ல நட்ட நடு ராத்திரியில 1000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது, மனசாட்சி இல்லாமல் சில பேடிகளால் சில மோடிகளால் சட்டம் இயற்றப்படுகிறது என்றால் அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு தெரியாது புண்டாட்டி பிள்ளைக குடும்பம் அதை நடத்துறதுக்கு இவன் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தெரியாததன் விளைவுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட கூத்துக்களையும் கோமாளித்தனங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தன் குடும்ப விவகாரத்தை பற்றி பேசி தீர்ப்பு வாங்கி வரலாம் என்று போனவருக்கு நடப்பு சட்டத்தின்படி தீர்வு இல்லை எனும் போது உடனே நான் என் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவேன் சொன்னே, சுப்ஹானல்லாஹில் அஸீம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவகாசம் எடுத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு நடந்த பிரச்சனைக்கு நாளைக்கு தீர்ப்பை கொண்டு தரவில்லை, இன்றைக்கு நடந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சில நாட்கள் கழித்து தீர்ப்பு தரவில்லை. சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அத்தியாயத்தை அழகான முறையில் இறக்கி வைக்கிறான் என்றால் பாருங்கள், குடும்ப வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னன்னு. மனைவி மக்களை வீணடித்து விடாதீர்கள் சகோதரர்களே, மனைவி மக்களை வீணடித்து விடாதீர்கள். கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்பதற்கு இது போதும். எது? அவன் தன்னுடைய குடும்பத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறான் என்பது. கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா நல்லவனா, அவன் பாவியா அல்லது நல்லவனா என்பதை தீர்ப்பளிப்பதற்கு இந்த விஷயம் போதும். எந்த விஷயம்? அவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய அவனுடைய குடும்பத்தார்களை அவன் வீணடித்து விட்டால் அதுவே போதும், அவன் பாவி என்பதற்கு என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்போ இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டத்தை இறக்குகிறான். அதிலே முக்கியமான கருத்து என்ன? யாரை நீங்கள் திஹார் என்ற அந்த சத்தியம் சொல்லி உங்கள் மனைவிமார்களை உங்களுடைய தாய்களுக்கு ஒப்பாக்குகிறீர்களோ அவர்கள் உங்களுடைய தாய்மார்கள் அல்ல. உங்களை பெற்றால்தான் அவர்கள் பிள்ளை. எல்லாம் சொல்லுவாங்க, பெற்றால்தான் பிள்ளையான். குர்ஆன் படி பெற்றால்தான் பிள்ளை. ஒன்னே ஒண்ணுக்கு தான் அது விதிவிலக்கு. யாருக்கு? உம்மஹாத்துல் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்களின் தாயார்கள் என்று நாம் சொல்லுகிறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களுக்கு தான் அது விதிவிலக்கு. ஒரு பெண் ஒரு ஆணுக்கு தாயாக வேண்டும் என்றால் ஒன்னு பெற்றெடுக்க வேண்டும், இல்லை என்றால் வளர்ப்பு தாயாக எடுத்து வளர்த்திருக்க வேண்டும், அல்லது மனே கோபத்தில் ஆத்திரத்தில் நீ என் தாய்க்கு ஒப்பானவள் என்று சத்தியம் சொல்வதனால் மட்டும் அவர்கள் உங்களுக்கு தாயாகிவிட முடியாது. இம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலதுனஹும், அவர்களை யார் பெற்றெடுத்தார்களோ அவர்கள்தான் அவர்களுக்கு தாய்மார்கள் என்று சட்டம் சொல்லி செஞ்ச தப்புக்கு பரிகாரமும் வருகிறது. என்னதான் தப்பு தானே இது? என்னதான் கோபம் இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய எல்லைக்குள் தான் நிறைவேற்ற வேண்டும். கோபம் இருக்கிறது என்பதனால், ஆத்திரம் வந்து விட்டது என்பதனால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடக் கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா? அதற்கென்று வழிமுறைகளை மார்க்கம் அழகாக சொல்லுகிறது. அதுக்குள்ளதான் நம்ம நிக்கணும். கோபம் வந்து விட்டது என்பதனால், டீயில சர்க்கரை அதிகமாக இருக்கிறது என்பதனாலோ அல்லது டீயில் சர்க்கரை இல்லை என்பதனாலோ டீ கிளாஸ் தூக்கி போட்டு உடைச்சிட முடியுமா? அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். அல்லது அந்த சுட சுட அந்த டீயை எடுத்து மனைவி மீது ஊற்றிவிட முடியுமா? நவூது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். டீ கொடுக்கறாங்க மனைவி, டீல சக்கரை இல்ல, இப்ப நீங்க அதை எப்படி என்ன செய்யணும், என்னங்க செய்யணும், என்னங்க செய்யணும், சக்கரை இல்லைன்னு சொல்லணும். அன்னைக்கு ஒருத்தர் அப்படிதான் சொன்னார், நான் என் மனைவி கிட்ட ஏற்கனவே சொன்னா எனக்கு தெரியல, என்ன 10 முறை விட்ட டீ கேப்பேன், டீ தா டீ தா, 11வது வாட்டி என்னங்க செய்வீங்க, நானே போய் டீ போட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி இல்லையே, ரொம்ப தப்பு இல்ல. மனைவி அவங்க செய்வாங்க, நமக்கு செய்துக்கு தான் நல்ல மனைவிமார்களை கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் அவர்களுக்கு செய்ய முடியவில்லை என்றால் நம்ம போய் சக்கரை போட்டுக்கணும், அதுதான் அதுக்கு தீர்வு. நம்ம அதுக்காக என்ன செய்யக்கூடாது? பூக்களை பறிப்பதற்கு கோடாரியை நோக்கி போகக்கூடாது சகோதரர்களே. பூவை பறிக்கிறதுக்கு என்னங்க வேணும்? விரல் போதும். பூக்களை பறிப்பதற்கு ஒருவன் கோடாலியை தூக்கினால் அவனை விட கோமாளி வேறு யாரும் இல்லை. அப்பும் புருஷமுண்டாட்டி குடையில பிரச்சனை சொன்ன அதை தீர்க்க வேண்டிய முறைப்படிதான் தீர்க்க வேண்டும். பாத்திரத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிடலாமா என்றால் இஸ்லாம் அதை ஏற்காது. ஒரு கோபத்தில் சொன்னதுக்கு அங்கு இஸ்லாமிய மார்க்கம் பரிகாரத்தை பேசுகிறது. என்ன பரிகாரம்? இப்படி ஒருவர் செய்துவிட்டால் இருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னால் ஒரு அடிமை பெண்ணை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சட்டம். அது முடியலையா, முத்தத்தாபி ஐனி இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்க வேண்டும். அதுவும் முடியலையா, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இப்போ இந்த சட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட பேசணும், மனைவிட்டயா கணவன்ட்டயா? அவர் தானே சொன்னார். அது தீர்ப்புல ரசூலுல்லாஹ் தெளிவாக இருப்பாங்க. விஷயத்தை கேட்டுட்டு தீர்வு வந்துருச்சு, இதோட அவங்களுடைய ரோல் முடிஞ்சிச்சு, அவங்க வெற்றி பெற்றாங்க. இப்போ இந்த பரிகாரத்தை செய்வது யார் மேல உள்ள கடமை? கூட்டு வாங்கிறாங்க. அவர் வந்துட்டார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்கொயரி ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, இப்படி சொல்வதற்கு உங்களை எது தூண்டியது? ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குமா இல்லையாங்க? எப்பவுமே ஒருத்தர் கோபம் வராது, திடீர்னு ஒரு கோபம் வந்துருச்சுன்னா ஏதாவது காரணம் இருக்கும். எப்பவும் ஒரு டீ கிளாஸ் போட்டு உடைக்கிறது இல்லை, ஒரு நாள் உடைச்சிட்டார் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்போ உடைச்சிட்டார்னா இப்போ உடைக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? ஏன் உடைச்ச, எப்போ இந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஏன் பண்ண, ஆபீஸ்ல டென்ஷனு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே, ஏன்னா இவருக்கு ஆபீஸ் டென்ஷன் எங்க காட்டுவார், இவரு வீட்டில் காட்டுவார். ஏன்னா இவர் ஆபீஸ்ல இன்ஜினியர்னா வீட்லயும் இன்ஜினியர், ஆபீஸ்ல இவர் ஃபோர்மேன்னா இங்கேயும் ஃபோர்மேன், ஆபீஸ்ல பெரிய எக்ஸிகியூட்டிவ்னா இங்கே ஒரு எக்ஸிகியூட்டிவ். தயவு செய்து சகோதரர்களே, உங்களுடைய அந்த ப்ரொஃபஷன்ஸ், உங்களுடைய டிகிரிஸ், உங்களுடைய லகரம், உங்களுடைய சம்பளம், உங்களுடைய செல்வம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய சொல்வாக்கு எல்லாத்தையும் உங்க செருப்போட சேர்த்து கலட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள வாங்க, அப்பந்தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இவர் பேராசிரியராக இருந்தா வீட்டுக்கு போகும்போது ப்ரொஃபசர் மாதிரியே போறது. என்ன இது, என்னயா இது, என்ன வீடு இப்படி இருக்கு, வீடு அப்படித்தான் இருக்கு, எல்லாம் இருக்கிறது இல்ல படி இருக்கு, அது மியூசியத்துல வீடுன்னு சொன்னா நாலு பொருள் அப்படி இருக்கு இப்படி இருக்கும். ஒன்னே உனக்கு முடிஞ்சா பிள்ளைகிட்ட சொல்லு, மனைவிட்ட சொல்லு, இல்லாட்ட நீ கூட சேர்ந்து சுத்தப்படுத்து. அங்க போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம முதிர் மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது, ரொம்ப ஆர்டர் போட்டா எல்லாம் பாடர் கிழிஞ்சிரும், சரியா? அப்போ பாருங்க, இவர் செய்த தவறுக்கு பரிகாரம் ஒன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு கேக்குறாங்க, உங்களை இப்படி சொல்வதற்கு எது தூண்டியது? தெளிவா சொல்லிட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, சைத்தான் என்னை தூண்டி விட்டார். அப்படியே கிடையாது, எந்த காரணமும் சொல்ல முடியாது, சைத்தான் தான் காரணம் என்னை இப்படி சொல்ல வச்சுட்டான். சரி, இப்போ வந்து பரிகாரம் செய்யணும். வந்து முதல் சட்டம் என்னதுங்க, அடிமையை விடுவிக்கணும். என்கிட்ட எந்த அடிமையில, நான் யாரை விடுவிக்கிறது, ரைட்டு. ரெண்டாவது சட்டம் என்ன, 2 தொடர் நோன்பு வைக்கணும். அல்லாஹ் அவர் அழகா சொல்றார், அல்லாஹுடைய தூதரே, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ நான் சாப்பிடாட்டாலே என்னுடைய கண்ணும் காதும் எனக்கு வேலை செய்யாது. எவ்வளவு அழகா தத்ரூபமாக பேசுகிறார்கள் பாருங்க. சில பேரால பசியை பொறுக்கவே முடியாது, எதை வேணாலும் பொறுத்துக்குவாங்க. இந்த சாப்பிட டைமுக்கு அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காட்டா அவ்வளவுதான், கிடை திக்கு திக்குன்னு ஆயிடுவாங்க. அவரு தெளிவா சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு முறையோ இரண்டு முறையோ நான் சாப்பிடவில்லை என்றால் லக்கல்ல பசரி, என்னுடைய பார்வையே எனக்கு இயங்காததை போன்று ஆகிவிடும், என்னால முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே. சரி, அப்ப மூணாவது ஆப்ஷன் என்ன, 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். 60 ஏழைகளுக்கெல்லாம் நான் எங்கிட்டு போய் உதவளிக்கிறது, நீங்க ஏதாவது எனக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு ஒன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வசக், அது அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு எடை, அதை தூக்கி கொடுக்குறாங்க, பைத்துல் மாலிலிருந்து உனக்கு இதை அலாட் பண்றேன். அதே 15 வசக் எடை உள்ள ஒரு தானியத்தை இவரும் சேர்த்து என்ன செய்யறாங்க, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுத்து அந்த குடும்பம் அங்கே கரையேறியது சகோதரர்கள். அப்ப எப்படி நம்ம குடும்பத்தை மதிக்காம இருக்க முடியும், அப்ப எப்படி குடும்பத்திற்குரிய முக்கியத்துவத்தை தராம இருக்க முடியும்? அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எவ்வளவு பெரிய முஸ்லீம்களை எடுத்திருக்கிறார்கள் ஒரு குடும்பம் உடையாமல் இருப்பதற்காக. ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடக் கூடாது என்பதில் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பெரிய கவனம் எடுத்திருந்தால், அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரச்சனை வந்த மறுகணத்தில் தீர்வை இறக்கி அந்த தீர்வை செயல்படுத்துவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. அதனாலதாங்க குடும்பங்கிறது மனுஷ வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். குடும்பம் மட்டும் ஒருவனுக்கு சிறப்பானதாக இருந்தால் இந்த உலகத்தின் வறுமை அவனை ஒன்றும் செய்யாது. குடும்ப வாழ்வில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால், ஆனந்தமாக இருந்தால் எத்தனை பேரையும் அவன் எதிர்கொண்டு விடலாம். சில பேருக்கு சின்ன சின்ன அரசியல்களை கூட சமாளிக்க முடியாது. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் அரசியல் புகுந்து விட்டது. வேலையில் அரசியல் இருக்கிறது, ரூம்மேட்ஸ் ஆக 10 நாம் தங்குகிறோம்னா அங்கே என்ன இருக்குது, அரசியல் இருக்கு. இப்படி நிறைய கல அரசியல்களை நாம் சமாளிக்க வேண்டியது இருக்கிற இதில் சில பேர் மாஷா அல்லாஹ் தனியாளாக ஒரு தனி மனிதனாக
அத்தனை பிரச்சனைகளையும் லாபகமாக எதிர்கொள்வார்கள். ஏன்னு பார்த்தா அவன் மைண்ட் ஃப்ரீயா இருக்குது, அவனுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. இன்னும் சில பேருக்கு சின்ன பிரச்சனைகளை கூட தாங்க முடியாது, அவனுடைய அவசர புத்தியால் நாளை வரும் சண்டையை இன்றைக்கே இழுத்து போட்டு விடுவான். அப்படிலாம் நிறைய பேர், அவன் சின்ன பிரச்சனை தான் வந்திருக்கும், பேச்சுவார்த்தையிலே தீர்வு கண்டு அவன் வேலையில கூட தொடர முடியும். பேச தெரியாம போய் எதையாவது பேசுறது, அவசரமா பேசுறது, அப்படி ஒரு மாதிரியா பேசுறது, பேசி அடுத்த மாசம் அனுப்பலாம் நினைக்கிறவன் என்ன செஞ்சிருவான், இப்பயே அனுப்பிடுவான். இப்படியெல்லாம் நிறைய பேருக்கு பிரச்சனைகளை பார்க்கலாம். பாகை நண்பு சகோதரர்களே, மனித வாழ்வில் திருமணம் என்பது, குறிப்பாக குடும்ப வாழ்வு என்பது ஆகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்பதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ சிரமங்களை இந்த பூமியில் பட்டார்கள். ரசூலுல்லாஹுவை விட அதிக சோதனைகளையும் அதிக கஷ்டங்களையும் தாங்கிய ஒரு ஜீவனை இங்கே பார்க்க முடியாது. பெருமானாரின் இறுதி வரை, இறப்பு வரை மிகப்பெரும் கஷ்டங்களையும் கவலைகளையும் சமாளித்துத்தான் பெருமானாரின் அந்த இந்த பூமியை விட்டு பிரிந்திருக்கிறது. மரணிக்கும் தருவாயில் மிகப்பெரும் காய்ச்சலோடு, மிகப்பெரும் உடல் வலியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த படுக்கையாக கிடக்கும் போது பெருமானாரின் அந்த கவலை தோய்ந்த முகத்தை பார்த்தவுடன் நபித்தோழர் ஒருவர் கேட்கிறார், அத்து அக்கு யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குமா உடல் பலகீனம் வரும், உங்களுக்குமா காய்ச்சல் வரும், உங்களுக்குமா உடல்நலிவு ஏற்படும், அல்லாஹ்வுடைய தூதராயிற்றே நீங்க என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களில் இருவருக்கு வரும் சுகவீனம் என் ஒருவனுக்கு வருகிறது என்று சொன்னார்கள். ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த டிகிரியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாளிச்சுத்தான் இந்த பூமியில் அவ்வளவு பெரிய சிறப்பை வாங்கினார்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் தனக்கு பிடித்த விஷயங்கள் எது என்று சொல்லும் போது யாரங்க முதல்ல சொல்றாங்க, யாரங்க சொன்னாங்க, ஹுப்பிப இலைய மனைவிமார்கள் எனக்கு விருப்பத்திற்குரியவராக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்பிப இலைய நிசாஉ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தது எது, மனைவிமார்களும் வாசனை திரவியமும் தலையணையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலா தொழுகையை குறித்தும் சொன்னார்கள், என் கண்களுக்கு குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது, பிலாலே தொழுகையின் அழைப்பை கொடுத்து எனக்கு ஆறுதலை தாருங்கள் என்றெல்லாம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ இறை வணக்கத்தில், வணக்க வழிபாட்டில், மார்க்க சேவையில், வஹியை பிறருக்கு பரப்புவதில், அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ஒருவன் தான் என்கிற தௌஹீதின் சங்கநாதத்தை முழங்குவதில் தன் வாழ்வின் அத்தனையும் அர்ப்பணித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் தனக்கு பிடித்தமான ஒன்று என்று சொல்லும் போது மனைவிமார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் கேட்கும் போது சகோதரர்களே, இன்னொரு பக்கத்தில் அப்போ பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? அப்போ பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு என்ன? அது வேறு விஷயம். பெற்றோர்களும் கணவன் மனைவியர்களாக இருந்துதானே பெற்றோர்களாக மாறி இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அதிகம் தோழமை கொள்வதற்கும் உபகாரம் செய்வதற்கும் மிக தகுதி வாய்ந்த படைப்பு தாயும் தந்தையும், அது வேறு, அதில் மாற்றுகிறது கிடையாது. மனைவி ஆயிரம் தான் நமக்கு மிகவும் சிறந்தவர் என்பதனால் நமக்கு அன்பாய், ஆறுதலாய், ஆதரவாய், நமக்கு சுகத்தை தரும், ஆனந்தத்தை தரும் ஒரு பெரும் கருவியாய் இருக்கிறாள் என்பதனால் அவளுக்காக பெற்றோர்களை பகித்துக் கொள்ளக்கூடாது, அது மார்க்கப்படி தவறு, அது வேறு. ஆனால் மனைவி மக்கள் என்கிற பந்தத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்து விட்டால் அதை நீங்கள் காப்பாற்றுவது உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அது குறித்து இஸ்லாத்தில் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் நிறைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறார்கள். நல்ல கணவன், நல்ல மனைவி யார் என்று மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்படுகிறது சகோதரர்களே, குடும்ப ரீதியான கவுன்சிலிங் செய்வதற்கு. இன்னைக்கு இருக்கிற மனோதத்துவ நிபுணர்களிலேயே ஆகப்பெரிய மதிப்பில் இருப்பவன் யார் தெரியுமா? கணவன் மனைவி வாழ்க்கையில் சீரான ஒரு சூழ்நிலையை கொண்டு வருபவன், அந்த கோச், அந்த கோச்சிங் கொடுக்கக்கூடிய, அந்த கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக யார் இருக்கிறானோ அவன் தான் இன்றைக்கு சமூகத்தின் ஆகப்பெரிய அறிவாளியாக பார்க்கப்படுகிறான். ஏன், உலகத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அவசியமாகிறது, பெண்ணுக்கு ஆண் துணை என்பது அவசியமாகிறது. பிள்ளைகளை எல்லாம் நாம் வளர்க்கிறோமே, எதுக்காக வளர்க்கிறோம்? ஒரு பெண் பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்றால் எதற்காக வளர்க்கிறோம்? அதனால் அந்த டாஸ்கினுடைய முக்கியமான இறுதி கட்டம் எது? அந்த குழந்தைக்கு நம்ம ஆரோக்கியத்தை கொடுத்து, நல்ல அறிவை கொடுத்து, நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து, நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல துணையை அவளுக்கு கொடுக்கணுங்கிறதானே நமக்கு கடமை. அப்போ இந்த உலகத்தில் பிள்ளைகளாக நாம் பெற்றெடுப்பவர்களுக்கு மிக முக்கியமான டாஸ்க் என்பது அவர்களுக்குண்டான ஏற்ற ஜோடியை ஏற்படுத்துவது. அப்போ அந்த இஸ்லாமிய வாழ்க்கையில் சகோதரர்களே, அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளில், இன்றைய சூழல் நம்ம பேசும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு இக்கட்டான சூழலில் இருக்கிறோம். மனிதனுடைய வாழ்வினுடைய நிம்மதியும் ஆனந்தமும் குடும்பத்தில் கிடைக்க வேண்டும், ஆனால் அது இல்லாத காரணத்தினால் எல்லாவற்றிலும் தேடிக்கொண்டிருக்கிறான். குறிப்பாக இதில் இன்றைக்கு ஆனந்தத்தை ஒவ்வொருவனும் தேடிக்கொண்டிருக்கிறான். எல்லா பேரும் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெருசு வரைக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. புதிது புதிதாக இன்றைக்கு அப்ளிகேஷன்கள் வந்து மியூசிக்கல்லி என்றார்கள், டிக்டாக் என்றார்கள், இன்னும் என்னென்ன அசுத்தங்கள் எல்லாம் நஜீஸ்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு வரப்போகிறதோன்னு தெரியல. அத்துணை அம்சங்களும் வந்து இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. உறவு முறைகளை இன்றைக்கு கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உறவு முறைகள் தெரியவில்லை, தாயோடு பிறந்தவர்கள் தெரியவில்லை, தந்தையோடு பிறந்தவர்கள் தெரியவில்லை, யாரை எப்படி அழைக்க வேண்டும் என்பது தெரியவில்லை. பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பருவமடைந்த வாலிபத்தை அடைந்தவர்களுக்கு மட்டுமே பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது. இன்றைக்கு சின்ன சின்ன பச்சை பாலகர்கள் எல்லாம், பச்சை குழந்தைகள் எல்லாம் இன்றைக்கு இந்த துவேஷங்களுக்கு ஆளாக்கப்படக்கூடிய மிக மோசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தின் புனிதத்தை கட்டமைக்காவிட்டால் ஒவ்வொரு குடும்பமும் நரக நெருப்பு என்று சொல்லக்கூடாது. இந்த உலகத்தின் நெருப்பை அவர்கள் பார்ப்பதற்கு சமமாக இன்றைக்கு சிரமத்திலே இருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த குடும்ப வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு மிக அற்புதமான முறையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வரலாற்று நூலிலே வருகிறது. ஒரு அறிஞர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தாராம். அப்போது அழகான ஒரு பெண்ணும் அவலட்சணமான ஒரு ஆணும் அந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறார்கள். அழகான ஒரு பெண்ணும் அவலட்சணமான ஒரு ஆணும். அப்போ உடனே அழகான பெண் அவன் முகத்தை காட்டலாமா அப்படிங்கிற ஆய்வுக்கு போயிடாதீங்க. இது ஒரு வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய ஒரு துணுக்கு. இதனுடைய இறுதியில் ஒரு அற்புதமான ஒரு பாடம் ஒன்று இருக்கிறது. அப்போ அவர்கள் போகும்போது எப்படி போகிறார்கள் என்றால், இந்த கணவன் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் காது கொடுத்து கேட்டு அவன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ரசனையை வெளிப்படுத்தி அவள் ஒரு உற்சாகமான முறையில் அந்த இருவரும் பேசிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். மனைவி எப்படி இருக்கிறா? ரொம்ப அழகா இருக்கிறா. கணவன் எப்படி இருக்கிறாரு? ஆக அவலட்சணத்தோடு இருக்கிறார். இவரால் பொறுத்துக்கவே முடியல. இது ஜோடிங்கிறது அல்லாஹ் சேர்க்கிறது. எல்லாரும் அவங்கவுங்க டிசைன் பண்ணி ஜோடியில போய் சேர்ந்துக்கிறது கிடையாது. டிசைன் பண்ணி ஜோடி சேர்ந்தாலும் கொஞ்ச நாள்லயே வேற வாரி மாதிரி ஆயிடுறாங்க. இப்படிதானே திருமணத்திற்கு பிறகு பெண்கள் உண்டாவதும் ஆண்கள் குண்டாவதும் இன்றைக்கு சகஜ சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வீடுகளில் எப்படியாவது ஆண்கள் மெலிந்து போகிறார்கள், பெண்கள் குண்டாகிறார்கள். இதெல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம். இதெல்லாமே யாரும் அப்படி டிசைன் பண்ணி உள்ளே போவதில்லை. இங்க ரொம்ப ஒரு கணக்கச்சிதமான பொருத்தம் வித்தியாசமாக இருக்கிறது. மனைவி ரொம்ப அழகா இருக்கா, கணவன் அப்படி இருக்கிறார். இவரால் கட்டுப்படுத்த முடியல. நேரா போய் அந்த அம்மாட்ட கேட்கிறார், பெண்ணே நான் இவர் யார்? இவரிடத்தில் நீ சிரித்து பேசி சந்தோஷமாக போய் கொண்டிருக்கிறாய், இவர் யார்? திரும்பவும் சொல்லுகிறேன், பொதுவாக பேசுகிறேன், சரியா? இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இவங்க வந்து இப்படி கேட்ட உடனே அந்த பெண்மணி சொன்ன அந்த தத்துவத்தை மட்டும் உங்க வாழ்க்கையில வைங்க, உங்க வாழ்க்கை சிறப்பு. என்ன சொன்னாங்க தெரியுமா? ரெண்டு விஷயம். என்னை அவருக்கும் அவரை எனக்கும் முடிச்சு போட்டது, ஜோடி போட்டது யாரு? அல்லாஹ். அப்படித்தானே? அவருக்கு நான் வழங்கப்பட்டிருக்கிறேன், அதனால் அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறார், நான் அதற்காக பொறுமையை மேற்கொண்டிருக்கிறேன். எப்படி? என்னை போன்ற ஒருத்தி அவருக்கு கிடைத்ததனால் அவர் என்ன செய்யறாரு? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு. அவரை மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன செய்யறேன்? பொறுமை காக்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அல்லாஹுவை புகழ்வதும் பொறுமை காப்பதும் இரு சேர சேர்ந்து விட்டால் அவன் குடும்ப வாழ்க்கை தாங்க சக்சஸ்ஃபுல்லான குடும்ப வாழ்க்கை. இதுதான் சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை. நான் 10 ஏக்கரை வாங்கிட்டேன், 10 பங்களாவை நான் கட்டிட்டேன், 10-15 கார் என்கிட்ட இருக்கு, என் புள்ள US இருக்கிறான், என் பொண்ணு UK இருக்கிறா, அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. இருக்கும் வரைக்கும் நீ அவளுக்காக அவள் உனக்காக வாழக்கூடிய வாழ்க்கை உணர்த்தில இருந்ததா? உன் மீது தூசி விழுந்தால் அவள் மீது தூண் விழுந்ததை போல் அவள் பதறினாளா? அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருத்தனுக்கு அமையணும். ஒரு குண்டூசி விழுந்தாலே அவள் மீது குண்டு விழுந்ததை போல் இவன் பதறணும். இப்படி கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்கு இருக்கிறதோ இவ்வளவு இருக்குதாங்க வாழ்க்கை. ஏதோ நீங்க கதையை பத்தி காவியத்தை பத்தி பேசுற மாதிரியே பாக்காதீங்க. இருக்கும். அல்லாஹ் சுப்ஹான, ஏன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. கணவனை மனைவியை புரிந்து கொள், உன்னுடைய படைப்பின் நோக்கமே அல்லாஹ் இப்படித்தான் சொல்கிறான். அவனை வணங்குறதுங்கிறது ஆயுளின் நோக்கம், அது வேறு. அது ஆயுள் பூரா இருக்கிற நோக்கம், அது வேறு. ஆனால் உடைய வாழ்வின் வாலிபத்தின் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய திருமணத்தின் நோக்கத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது, ஓமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் மசுவாஜா. அல்லாஹ் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக வைத்திருக்கிறான் கணவனுக்கு மனைவி என்றும் மனைவிக்கு கணவன் என்றும் இல்லறத்தை கொடுப்பது. என்ன காரணம்? லிதஸ்குனு இலைஹா, அவரிடத்திலே நீங்கள் சக்கீனத் என்கிற பேரமைதியை பெற வேண்டும். அதுதான் சக்சஸ்ஃபுல்லான குடும்ப வாழ்க்கை. லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தும் வரஹ்மா, உங்கள் இருவருக்கும் இடையில் இறைவன் இயல்பாகவே இயற்கையாகவே அன்பையும் கருணையும் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அன்பும் கருணையும் இருக்க போய் தாங்க கணவனுக்கு பிரச்சனை வரும்போது அந்த மனைவி தாங்கிக் கொள்கிறாள், மனைவியால் சங்கடம் வரும்போது கணவன் தாங்கிக் கொள்கிறான். எவ்வளவு பெரிய தியாகங்களை இன்றைக்கு அந்த மனைவிமார்கள் கணவன்மார்களுக்காகவும் கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தியாகம் பண்றாங்க, இன்னைக்கு யாரும் தியாகம் பண்ணாம இல்லை. இந்த குடும்ப வாழ்க்கை நிற்பதற்காக, நிலைப்பதற்காக, இந்த குடும்ப வாழ்க்கை சீராகுவதற்காக, செம்மையாகுவதற்காக கணவனும் மனைவியும் தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பான முறையில் இருப்பதற்கு என் அன்பு சகோதரர்களே, ஆறு விஷயங்களை உங்களுடைய உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். முதல் விஷயம், நடத்தையை நல்லதாக்குங்கள். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்குள் திருமண வாழ்க்கை என்கிற அந்த பந்தத்தை தீர்மானிப்பது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைதான். அது என்னங்க நடந்து கொள்ளக்கூடிய முறை? கணவனும் மனைவியும், மனைவியும் கணவனும் வாழ்க்கையில் இரண்டர கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு எது வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன், உனக்கு எது வந்தாலும், அதாவது எனக்கு எதுனாலும் நீ கண்டுக்காத, உனக்கு எதுனாலும் நான் கண்டுக்க மாட்டேன், இது ஒரு வாழ்க்கையா? சில பேர் சொல்லுவார்கள், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சுங்க, ஆனா நாங்க சண்டை போட்டதே இல்லை அப்படின்னா உண்மையா? உண்மையாங்க? உண்மைன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க. ஆறு வயசு பையன் கை தூக்குறான் பாருங்க, அவன் கூட உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கான் கதையை, என்ன செய்யறது, அவனுக்கும் தேவையில்ல வளர்ந்தவன. அப்போ 25 வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, எங்களுக்கு சண்டையே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அது உண்மையா இருக்கும்? எப்போ உண்மையா இருக்கு? இவங்க ரெண்டு பேரும் வாழவே இல்லைன்னா உண்மையா இருக்கும். எப்படி? நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் பாட்டுக்கு என் வேலையை பாக்குறேன், நான் எங்க போறேன் நீ கேட்க கூடாது, நீ எங்க போறன்னு நான் கேட்க மாட்டேன். லக்கும் தீனுக்கும் வலியது, உனக்கு உன்னுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம்னு ஒருத்தன் வாழ்ந்தா அப்பந்தான் அவன் சண்டை சச்சரவு இல்லாம இருக்க முடியும். அப்படி வாழ்றது ஒரு வாழ்க்கையா? அப்படி வாழ்வதற்கு வாழாமல் இருந்து விட்டு போகலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது, வாஷிரூஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களோடு நல்ல முறையில் வாழுங்கள், நடத்தையை நல்லதாக்குங்கள். அது எப்படிங்க நடத்தையை நல்லதாக்குறது? அதே வசனத்தின் மறுபகுதி சொல்கிறது, ஃபயின் கரீஹ்துமூஹுன்ன ஃபஸான் தக்ரஹு ஷைஅன் வயஜ்அலல்லாஹு ஃபீஹி கைரன் கபீரா. நீங்கள் அவர்களிடத்திலே சில விஷயங்களை வெறுக்கக்கூடும், ஆனால் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதுதான், அதில் தான் அல்லாஹ் நல்லவற்றை ஏற்படுத்தக்கூடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. குடும்ப வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும், சங்கடங்கள் வந்தாலும் அதை சகித்துக் கொண்டு நடத்தையை நல்லதாக்குங்கள் என்று சொல்கிறான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? கடமைகளும் உரிமைகளும் பரஸ்பரம் பேணப்பட வேண்டும். வெறுமனே உரிமைகளை மட்டுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. அதே போன்று மனைவி வெறுமனே கணவனிடத்தில், சாரி, கணவன் மனைவியிடத்தில் கடமைகளை மட்டுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. கடமைகளும் உரிமைகளும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் கணவனுக்கு மனைவியை கட்டுப்பட சொல்லுகிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்ல சொல்லுகிறது. அதைதான் திருக்குறான் அற்புதமாக சொல்லும் போது, அவர்கள் மீது செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதை போலவே அவர்களுக்கு செய்யப்பட வேண்டிய உரிமைகளும் இருக்கிறது. அது ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு உரிமைகளையும் கடமைகளையும் அதாவது பரஸ்பரம் பகிர்ந்து கொண்டால் அதை எப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு இடையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முறையில், பொருந்தி கொள்ள வேண்டிய முறையில் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். விவாகரத்து என்று ஒரு தலாக் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயமே உண்டு. அந்த அத்தியாயத்தில் தலாக் சம்பந்தப்பட்ட சட்டங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது அதில் அல்லாஹ் பதிவு செய்கிற அற்புதமான ஒரு வார்த்தை, உங்களுக்கு இடையில் சுமூகமான முறையில் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். கணவனும் மனைவியும் பேச வேண்டுங்க. கணவன் மனைவி இடத்திலும், மனைவி கணவனிடத்திலும் மனம் விட்டு பேச வேண்டும். அப்பதான் அவங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும். அதுக்காக 24 hours பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சில மனநோயாளிகளை பார்க்கலாம், கல்யாணம் ஆன புதுசுல அல்லாஹு அக்பர், இவர் இங்க வந்துருவார், இப்ப ஐயம் போல வந்துருச்சு, என்ன பாடுபடுத்துறது, அந்த அம்மாவை சும்மாவே விடுறது கிடையாது. இவர் இவருக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கிற வேண்டியது, அந்த அம்மா எடுக்காட்டா இவர் கோவப்பட வேண்டியது, ஏன் போன் எடுக்கல, நான் உனக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரெண்டு பேரும் எதிர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியை பத்தி பேச போறாங்க. இவங்க பேசக்கூடிய பேச்சை வச்சுதான் மோடியும் ராகுல்ல யாரு பிரதமர் ஆக போறாங்கிற தீர்ப்பு எடுக்கக்கூடிய மாதிரி என்ன செய்யறது, தேவையில்லாமல் பேசிக் கொண்டிருப்பது அப்படி கிடையாது. சில கட்டங்களில், சில நேரங்களில் பேசுவதால் தான் பிரச்சனைகளை கூட வரும். பேச வேண்டிய நேரங்களில் பேசாமல் இருப்பதும் தப்பு, பேசக்கூடாத நேரங்களில் பேசுவதும் தப்பு, அப்படிதானே? அப்போ பரஸ்பரம் அவர்களுக்கு தேவையான விஷயங்களில், அவர்களுக்கு பயனுள்ள விஷயங்களை அவர்கள் மனம் விட்டு பேச வேண்டும். அப்படி பேசினால் தான் பரஸ்பரம் கடமைகளும் உரிமைகளும் பகிர்ந்து கொள்ளப்படும். மூன்றாவது விஷயம் என்ன? மிக முக்கியமான விஷயம், குறிப்பாக பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உங்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை உங்கள் கணவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நீங்கள் உங்கள் கணவனுக்கு நிர்வாகியாக முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆணும் பெண்ணும் சமம். உனக்கு பசிக்கிற மாதிரி தான் எனக்கும் பசிக்கும், உனக்கு கை கால் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் கை கால் இருக்கு, அப்படிலாம் பேசக்கூடாது. ரெண்டு பேரும் எல்லாம் ஒரே மாதிரி வைக்கவில்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே உணர்வுகளை கொடுக்கவில்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே உடல் வலிமைகளை கொடுக்கவில்லை. ஆண் சில விஷயங்களை தாங்கிக் கொள்வான், பெண்ணால் அதை தாங்க முடியாது. பெண்ணும் சில விஷயத்தை தாங்கிக் கொள்வாள், ஆனால் அதை தாங்க முடியாது. அதற்கு நான் உதாரணம் சொல்லும் போது அடிக்கடி சொல்வதுண்டு, பிறந்த பச்சை குழந்தையை 10 மாதம் வயிற்றிலே வைத்தவளால் என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும். பிறந்த உடனே 1 மணி நேரம் தொடர்ச்சியாக வினால் வைக்க முடியாது. ஒரு டிராவல்லாம் போகும்போது நீங்க பாருங்க, பஸ்லையும் ட்ரெயின்லையும் சில டைம்ல இடம் கிடைக்காது. இந்த அம்மா இடுப்புல அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே இருக்கும், அந்த டெஸ்டினேஷன் வரும் வரைக்கும், இறங்குற வரைக்கும் அந்த இடுப்புல வச்சா அப்படி மாறவே மாறாது. இவங்கிட்ட கொஞ்ச நேரம் கொடுங்க, முதல்ல தூக்கி பிடிம்பா, 5 நிமிஷம் ஆனவன இப்படிம்பா, அதுக்கப்புறம் இப்படிம்பா, அதுக்கப்புறம் தூக்கி தோல்ல வைப்பான், எல்லா சேட்டையும் நடக்கும். 1 மணி நேரம் தொடர்ந்து என்ன செய்ய முடியாது. சில பேர் இதுல வித்தியாசம் இருக்கலாம், உடனே சண்டைக்கு வந்துடாதீங்க, நான் 2 மணி நேரம் என் பிள்ளையில வச்சிருக்கிறேன் அப்படின்னு. எத்தனை வாட்டி நீங்க வச்சீங்கன்னு திரும்பி நம்மளும் கேட்போம், அது வேறு. ஆனால் இப்படி சகோதரர்களே, சில விஷயங்களை பெண்களால் செய்ய முடியும், ஆண்களால் செய்ய முடியாது. பல விஷயங்களை ஆண்களால் செய்ய முடியும், பெண்களால் முடியாது. அப்போ உடல் பலகீனம் உணர்வு என்கிற ரீதியில் ஒரு சில பலகீனங்கள் பெண்களிடத்தில் இருக்க போய்த்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள். சரி, இப்ப அந்த நிர்வாகம்னா என்னங்கிறதுக்கு வரணும். நிர்வாகம்னா நான் தான் வீட்டுல முதிரு, இவரு நான் தான் வீட்டில் டைரக்டர், நான் தான் வீட்டில் பாசு, அப்படியே நினைச்சா கடைசியில் லூஸ் ஆயிரும். அந்த அர்த்தத்தில் சொல்லலே. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு உமர் ஏதாவது உமர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னதை இங்கே நாம் உதாரணமாக எடுக்கலாம். லஸ்து கைரம் மின் அஹதிக்கும் வலாக்கின்னனி அஸ்கலக்கும் ஹம்லா. குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில் சொல்லும்போது உமர் இல்லாதவரோட ஒரு குடும்பத்தில் இவரை பார்த்து விட முடியுமா? அந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்ப உறுப்பினரிடத்தில் சொன்னார்களாம், லஸ்து கைரம் மின் அஹதிக்கும், உங்களை எல்லாம் விட நான் ரொம்ப பெரிய சிறந்த ஆளு நினைச்சிடாதீங்க. நான் நிர்வாகி என்பதற்கு அர்த்தம் என்னன்னா, வலகின்னி அஸ்காலுக்கும் ஹிம்லா அல்லது ஹம்லா, சுமைகளை அதிகம் தாங்கக்கூடிய சுமை தாங்கியாக நான் இருக்கிறேன். அதுதான் அர்த்தம். இப்ப நிர்வாகம்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு சம்பாதித்துக் கொண்டு வருவது, பிள்ளைகளுக்கு உணவு தருவது பெண்களின் மீது கடமை அல்ல. அவளுக்கே அவள் சாப்பிடுவதற்கு சம்பாதிக்க வேண்டும் என்று கடமை இல்லை. இஸ்லாமிய சூழலில், பாதுகாப்பான சூழலில், கல்வி போன்ற சில காரியங்களில் பெண்கள் பணிபுரிவது என்பது வேறு விஷயம். ஆனால் அவள் கட்டாயம் பணிக்கு சென்று மாசம் சம்பாதிக்கிறதுல என்னுடைய நான் ஒரு 50%, நீ ஒரு 50%, அதெல்லாம் அவன் மேல கடமையே கிடையாது. குடும்பத்தை சுமக்கக்கூடிய சுமை தாங்கியாக இருப்பதுதான் இந்த கவ்வாமியத் என்கிற அந்த வார்த்தைக்கு மிக முக்கியமான முதன்மையான அர்த்தம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அடுத்து மூன்றாவது என்ன விஷயம் என்ன? கடமைகள் உரிமைகள் என்பதையெல்லாம் தாண்டி பரஸ்பரம் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்வுகள் என்பது என்ன? அது கடமைகள் உரிமைகள் என்பதை தாண்டி, ஏட்டுக்கள் எழுத்துக்கள் என்பதை தாண்டி, உள்ளத்தில் இருந்து அதுவாக உதிக்க வேண்டிய சில விஷயங்கள். உங்கள் மனைவி சமைக்கிறாள், நல்ல உணவை உங்களுக்கு பரிமாறுகிறாள், நீங்க என்ன செய்யணும்? ஒரு சீஃப் செஃப் மாதிரி நாட் பேட் அப்படி அப்படி வந்து என்ன செய்யக்கூடாது? அப்படி இல்லை, உணர்வு பூர்வமாக அவளை பாராட்டுங்கள். அவளுடைய சமையலாக இருந்தாலும், அவள் உங்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருந்தாலும், அல்லது சில பிரச்சனைகளை அவள் சமாளிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு, பிள்ளைகளை அவள் டேக் கேர் பண்ணிக் கொள்வதில் சில விஷயங்கள் இருக்கும். இப்படி எதெல்லாம் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறதோ சகோதரர்களே, ஆண்மை என்பதை தாண்டி ஆணாதிக்கம் என்பதை எல்லாம் தூக்கி போட்டு அவள் ஒரு சக படைப்பு, உன்னோடு வாழக்கூடிய ஒரு சக ஜீவன் என்பதை மனதில் வச்சு என்ன செய்யணும்? அவளை பாராட்ட வேண்டும், அவளிடத்தில் நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும். அதே போன்று அவள் தப்பே செய்து விட்டாலும், ஒரு பிரச்சனையே வந்து விட்டாலும், அடுத்தவர்கள் முன்னிலையில் கண்டிக்காமல் அவளுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கிறது என்பதை நாம் அந்த பேணுவதற்கிறது. அது உணர்வுகளை புரிந்து கொள்வதாக உலமாக்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதே போன்று அன்பளிப்புகளை தருவது, அதுவும் ஓகே, அன்பளிப்பு தர வேண்டியதான், சும்மா கேட்டா பரவாயில்ல. மலபார் ஜுவல்ல சில 10 பவுன் வாங்கி கொடுங்கன்னா என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த மாதிரி சாதாரணமான விஷயத்தை கேட்டால் வாங்கி கொடுக்கலாம், ஆனா வாங்கி கொடுக்கணும். அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தஹாபு தஹாபு, அன்பளிப்புகளை பரிமாறுங்கள், அன்பை நீங்கள் பரிமாறிக்கொண்டீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாரு. அதே மாதிரி இந்த ரகசியத்தை பேணுதல், ரெண்டு பேரும் எப்போ நம்ம உனக்கு நான் எனக்கு நீ என்று வாழ ஆரம்பித்து விட்டோமே, வாழ ஆரம்பிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், ரகசியங்கள் நிறைய தெரியும். வெளியே வேண்டாம், நம்ம வெள்ளையும் சொல்லையும் மாறலாம், வீட்டுக்குள்ள போனா அங்க என்ன இருக்குன்னு அவளுக்கு தந்திரி, அப்படிதானே? இப்படி கணவன் குறித்து மனைவியும், மனைவி குறித்து கணவனும் நிறைய ரகசியங்கள் பேசப்பட்டிருக்கும். எந்த ரகசியமாக இருந்தாலும் தங்களுக்குள் தான் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அதை என்ன செய்யக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக அணுகுங்கள் சகோதரர்களே. அதுதான் ரொம்ப முக்கியம். பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நம்ம தான் இந்த பிரச்சனையை கரெக்டாக டீல் பண்றோம், நம்ம தான் இதை ரொம்ப தெளிவாக பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. என்ன செய்யணும் சகோதரர்களே, பிரச்சனைகளை மிக மிக ஆக்கப்பூர்வமாக நாம் அணுக வேண்டும். அந்த பிரச்சனைகள் நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி மிக சிறப்பான முறையில் இருக்கும். இதற்கு இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாக அணுகிறதுனா எப்படி, நம்ம அதுக்குன்னு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணணுமா அல்லது அதுக்குன்னு ஏதாவது நம்ம கவுன்சிலிங் எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அவங்க மனைவி கிட்ட அவங்க சொன்னாங்க, அதாவது ஒரு நாள் தன்னுடைய மனைவியிடத்தில் அபூதர் ரழியல்லாஹு அவர்கள் சொன்னார்களாம், அவ்வளவுதான், நான் கோபமாக இருந்தால் நீ என்ன செய்யாத, கோபப்படாத, நான் கோபமாக இருந்தால் நீ உடனே என்னை என்ன செஞ்சிரு, குஷியாக்கிரு, ஐ மீன் சந்தோஷப்படுத்திவிடு. நீ கோபமாக இருப்பதை நான் பார்த்தால் நான் உடனே உன்னை சந்தோஷப்படுத்தி விடுகிறேன். இதுதான் பாலிசி. நீ கோபப்படும் போது நானும் கோபப்பட்டு, நான் கோபப்படும் போது நீயும் கோபப்பட்டா பாட்டில் என்ன ஆயிரும், என்ன ஆயிரும், உடஞ்சிரும். பாட்டில் பிடிக்கல ஒரு மாதிரி டக்குனு பிடிக்கணும், பிடிச்சாத்தான் இல்லாட்டா உடஞ்சிரும். அதனால தான் சொல்ல அப்படிதான் எனக்கு சொன்னாங்க, புட்டி அதாவது பாட்டு கண்ணாடி புட்டில்களை உடைத்து விடாதீர்கள் நாங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது. அப்ப இந்த ஒரே ஒரு பாலிசி தான். என்ன பாலிசி, நம்ம அதாவது கணவன் கோபமா இருக்கிறாரா மனைவி, அவன் கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன வழி, அதை செய்யுங்க, மத்த கதை அப்புறம் பாத்துக்கலாம். மனைவி கோபமா இருக்கிறாங்களா, மனைவியின் கோபத்தை தணிப்பதற்கு என்ன வழி, அப்ப அது என்ன வழி, உடனே டக்குன்னு மாமியாருக்கு போன் பண்ணி கொடுத்துருங்க. இன்னைக்கு பொண்ணுங்களுக்கு மனைவிமார்களுக்கு ரொம்ப பிடிச்சதே என்னங்க, அம்மா கிட்ட பேசுறதுதான். எத்தனை மணி நேரம் அவர்கள் அம்மா கிடத்திலே நீங்கள் பேச சொன்னாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அம்மாமார்கள், அம்மாமார்கள் வயோதிகத்தையும் தாண்டி இளமையாக வாலிபத்தோடு சுறுசுறுப்பாக இருப்பது மகள்மார்கள் வீட்டில் தான். மகன்மார்கள் வீட்டில் இருக்கும்போது சின்ன வேலை கூட சேர்த்து அவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். மக வீட்டுக்கு போயிட்டா எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் சிடு சிடு அவங்களுக்கு செய்ய முடியாது. அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இயற்கையான அன்பு, அதை நம்ம மாற்றவே முடியாது. ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையே இருக்கிற உணர்வு இருக்கிறதே சகோதரர்களே, குறிப்பாக ஆண் பிள்ளைகளே மைண்டில் வைங்க. என்னதான் எங்கள் அம்மா ரொம்ப நேசிக்கிறாங்க, என்கிட்ட தான் எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையை புரியலன்னு அர்த்தம். அன்பு இருக்கு அதுவே, தாயுடைய அன்பில் மாசு வராது, கள்ளம் வராது, கபடம் வராது, சூதுவாது இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் இன்றைக்கு இரண்டு உறவுகள் இருக்கிறது என்றால் அது தாய்க்கும் பிள்ளைகளுக்குமான உணர்வு தான். எல்லாரும் ஊருக்கு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தே கேட்பாங்க, தாய் தான் உனக்கு என்னையா நீ வாங்கிக்கிட்டேன்னு கேட்பாங்க, அது வேறு. ஆனா மகனா மகளா என்று வரும்போது அந்த பரிவும் அந்த பாசமும் அந்த அன்பும் அந்த இரக்கமும் யார் மேலதான் வரும், உண்மையில் மகள் மேல் தான் வரும். ஆணுக்கும் அப்படித்தான். நம்ம அம்மா வேலை செய்யும் போது அம்மா தானே நமக்கு செய்யணும் செஞ்சாங்க அப்படின்னு போயிடுவோம். நம்ம புண்டாட்டி வேலை செய்யும் போது புண்டாட்டி செஞ்சுதான் ஆகணும் வேற அப்படின்னு பேசுவோம். ஆனா மக இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்யும் போது அப்பதான் இவனுக்கு வலிக்கும். அப்போ ஒரு ஆணுக்கே இப்படி இருக்கும் போது 10 மாசம் வயசுல வயிற்றுல வச்ச அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அதனால உங்க மனைவி கோபமா இருக்கிறாங்களா, டக்குன்னு அவங்க அம்மாக்கு போன் பண்ணி கையில கொடுத்துருக்க. இப்படி எதை செய்தால் அவர்கள் அமைதியாகி விடுவார்களோ அப்படி செய்கிற வழியில இப்படி ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு குதூகலம் தான். குற்றாலத்துக்கு நீங்க போக வேண்டாம், குற்றாலம் உங்க வீட்டில் இருக்கும். ஊட்டியும் கொடைக்கானலும் நீங்க போக வேண்டாம், ஊட்டியும் கொடைக்கானலும் உங்கள் வீடு தேடி வரும் சகோதரர்களே. இப்படி இன்னும் நிறைய பேசலாம், இருந்தாலும் காலத்தின் அருமையை கருத்தில் கொண்டு இந்த அளவில் என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தர வேண்டும். பேசுவது பெரிதல்ல, கேட்பதும் பெரிதல்ல, எல்லாவற்றையும் விட பெரிய எது, வாழ்க்கையில் செயல்படுத்துவது. அப்படிப்பட்ட நல்லதொரு பாக்கியத்தை வல்லரகமான அனைவருக்கும் தர வேண்டும். நம்முடைய பேச்சிலோ நம்முடைய செயல்பாடிலோ ஏற்பட்ட சிறு குறு பெரு பிழைகள் அனைத்தையும் வல்லரகமான் பொறுத்து நமக்கு இந்த உலகத்திலும் மறுமை வாழ்க்கையிலும் மிக சிறப்பான வாழ்க்கையை தந்தருவானாக. வாஹ்ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.